الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه فمن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله هو خيرا لهم بل هو شر لهم سيطوقون ما بخلوا به يوم القيامة ولله ميراث السماوات والأرض والله بما تعملون خبير. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ثلاثة يبغضهم الله تبارك وتعالى: ملك كذاب، عائل مستكبر، وغني بخيل. صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு புகழ் அடைக்கும். சலாத்தும் சலாமும் இவ்வுலகத்துக்கு அருளாக இறுதியாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹுவை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்குவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை அவனை ஏற்றுக்கொண்டவர்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றவர்களாக, அல் குர்ஆனை நமது வாழ்வின் முன்மாதிரியாக, அல் குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் எம்மை ஆக்கி, முஃமின்களாக இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஈமான் என்று சொல்லக்கூடிய இறைவன் மீது ஒரு மனிதன் வைத்திருக்கின்ற முழுமையான நம்பிக்கை, இது ஒரு மனிதனுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். மனித உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த ஈமான், அந்த ஈமானுடைய தாக்கம், அந்த ஈமானுடைய வெளிப்பாடு நாங்கள் இந்த உலகத்திலே செய்கின்ற செயல்பாடுகள், அது நல்லவைகளாக இருந்தால் அதை நாங்கள் இஸ்லாமிய பண்பு என்று, ஈமானுடைய வெளிப்பாட்டை செயல் ரூபத்திலே நாங்கள் காட்டுகின்ற போது அதை நாங்கள் இஸ்லாம் என்று சொல்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறைக்கு இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. ஒரு முஸ்லிமுடைய பண்பாடு, ஒரு முஸ்லிமுடைய குணம், அவனுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும்,
ஒரு முஸ்லிமிடத்தில் என்னென்ன தன்மைகள் பண்பாடுகள் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் மனித இனத்திலிருந்து ஒருவரை நபியாக ஆக்கி மனித இயல்புகளை மதித்து மனிதனால் இப்படி வாழ முடியும் என்று ஒரு திட்டத்தை வாழ்க்கை முறையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தி இருக்கிறான், அடையாளப்படுத்தி இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் உலகத்திலே வாழ்கின்ற ஒரு விசுவாசம், ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாத பல தன்மைகள் இருக்கிறது, பல பாவமான காரியங்கள் இருக்கிறது. அவைகள் அல் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாக அல்லாஹு தஆலா வெறுக்கின்ற ஒரு முஃமின் அவனிடத்தில் காணப்படக்கூடாத ஒரு தன்மைதான் அல் குர்ஆன் சொல்கின்ற தன்மைதான் உலோபித்தனம் என்று சொல்லப்படுகின்ற கஞ்சத்தன்மை. உண்மையில் இறைவனின் தகுதியையும் மறுமையின் வாழ்க்கையையும் சுவர்க்கத்தையும் இந்த உலகத்தில் நம்பி வாழ்கின்ற ஒரு மூமின் அவன் இந்த உலகத்தில் கஞ்சனாக உலோபியாக வாழ முடியாது என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்வதை போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஈமானும் உலோபித்தனம் கஞ்சத்தனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தன்மையும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இஸ்லாம் உலகத்தில் சம்பாதிக்கின்ற மனிதன், சொத்துக்களை தேடுகின்ற மனிதன் உலகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித்தருது. எனவே உலோபித்தனம் என்பது அவரிடத்தில் பணம் இருக்கிறது, சொத்து செல்வங்கள் இருக்கிறது, ஆனால் தேவைப்படுகின்ற போது செலவழிக்காமல் இருக்கிறார். நோய் ஏற்படுகிறது, நோய்க்கு மருந்து செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது, மருந்து செய்வதற்கான வசதியும் இருக்கிறது, ஆனால் அவர் செலவழிப்பதற்கு பயப்படுகிறார். பசி ஏற்படுகின்ற போது மனம் விரும்புகின்ற ஹலாலான உணவை சாப்பிடுவதை இஸ்லாம் ஆதரித்திருக்கிறது, ஆனால் பசியும் வருகிறது, இதை சாப்பிட வேண்டும் என்று மனமும் சொல்கிறது, அதை நான் பணம் கொடுத்து அதை வாங்கினால் என்னுடைய பணம் குறைந்துவிடும் என்று பயந்து பசியையும் அடக்கிக் கொண்டு ஆசையையும் கட்டுப்படுத்துகிறார். ஏன் நான் இந்த பணத்தை செலவழிக்க கூடாது? கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆன் இதை எச்சரித்திருக்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹ் ஏழு இடங்களில் அல்லாஹ் 114 சூராக்களில் 6 சூராக்களில் அல்லாஹ் குர்ஆனில் இருக்கின்ற 114 சூராக்களிலும் 6 சூராக்களில் அல்லாஹ் உலோபித்தனம் கஞ்சத்தனம் எச்சித்தனம் இதை பற்றி அல்லாஹ் வன்மையாக பேசியிருக்கிறான். உலோபிகள் உலகத்தில் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். உலகத்தில் திண்டு கழிக்காத மனிதன், உடுத்து கிழிக்காத மனிதன் ஒரு நாளும் ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டான், அவர் சதக்கா செய்ய மாட்டார். இதனால்தான் கண்ணியமான சகோதரர்களே, உலோபித்தன்மையை இஸ்லாம் எச்சரித்திருக்கிறது. உலகத்திலும் அவர் அனுபவிப்பது கிடையாது, வேர்வை சிந்தி சம்பாதித்தார், நோயோடு சம்பாதித்தார். ஆனால் அவர் செலவழிக்க வேண்டிய இடத்தில் செலவழிக்கவில்லை, தேவைகள் ஏற்படுகின்ற போது செலவழிக்கவில்லை. எனவே மரணம் ஏற்படுகிறது, மரணித்து விடுகிறார். அவருடைய சொத்து, அவருக்கு சொந்தமான சொத்து அடந்தர சொத்தாக மாற்றப்படுகிறது. உலகத்தையும் அவர் அனுபவிக்கவில்லை. அவருடைய பசிக்கு சாப்பிடாத கஞ்சன், அவருடைய நோய்க்கு மருந்து செய்யாத உலோபி ஒரு நாளும் மற்றவருக்கு உதவ மாட்டார். கண்ணியமான சகோதரர்களே, அதனால் அவர் சதக்கா செய்யவில்லை, ஏழைகளுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்தவில்லை, உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லை. ஏன், சில நேரத்தில் தனது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட உலகத்தை அளவு கலந்து நேசிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை ஈன்றெடுத்த பெற்றோரையும் அவர் மறந்து விடுகிறார். இதனால் மறுமையிலும் அவர் நஷ்டவாளியாக மாறிவிடுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, இதனால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே இரண்டு இடங்களில் ஒரு விடயத்தை சொல்கிறார், وَمَنْ يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. அல்லாஹ் சொல்கிறான், யார் உலகத்தில் உலோபித்தனம், கஞ்சத்தனம், எச்சித்தனம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கெட்ட தன்மையை விட்டும் யார் உலகத்திலே பாதுகாக்கப்படுவார்களோ அவர்கள் தான் சுவர்க்கவாதிகள் என்று. சுவர்க்கம் செல்ல வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய உள்ளத்தில் பெருமையும் இருக்கக்கூடாது, உங்களுடைய உள்ளத்தில் கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது என்று குர்ஆன் சொல்கிறது. சுவர்க்கவாதிகளுடைய அடையாளங்களை அல் குர்ஆன் அடுக்கிக் கொண்டே போகிறது. சுவர்க்கவாதிகளுடைய அடையாளம், وَالَّذِينَ إِذَا أَنْفَقُوا لَمْ يُسْرِفُوا وَلَمْ يَقْتُرُوا وَكَانَ بَيْنَ ذَلِكَ قَوَامًا. குர்ஆன் சொல்கிறது, சுவர்க்கவாதிகளுடைய அடையாளம் என்னவென்றால், அவர்கள் உலகத்தில் செலவழிக்கக்கூடிய நேரத்தில் வீண் விரயமும் செய்ய மாட்டார்கள், வளம் இயக்குத்துரு கஞ்சத்தனமும் படமாட்டார்கள், வீண் விரயமும் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனமும் படமாட்டார்கள், செலவழிப்பதில் நடுநிலையை கையாள்வார்கள். இவர்கள் சுவர்க்கவாதிகள் என்று கூறுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே கஞ்சத்தனம் என்பது சில பேர்கள் பணத்தால் அவர்கள் கஞ்சர்களாக இருக்கிறார்கள், நல்ல பல அமல்களை செய்வார்கள், ஆனால் அவர்கள் செலவழிப்பதற்கு முன் வர மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்படுகிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இந்த பெண்மணி, இந்த குடும்பத்தை சார்ந்த பெண்மணி, சௌவாமத்துன் கௌவாமா, பகல் நேரங்களில் நோன்பு நோக்கிறாள், இரவு நேரங்களில் நின்று வணங்குகிறார், இபாதத்துடைய விடயத்தில் அந்த பெண்ணை யாருமே முந்த முடியாது, ஒரு நல்ல பெண் என்று நபியிடத்திலே சஹாபாக்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இல்லா அன்னபீஹா புகலா, ஆனால் தொழுகின்ற பெண்மணி, நோன்பு பிடிக்கின்ற பெண்மணி, அந்த பெண் உலோபித்தனம் செய்யக்கூடிய பெண்ணாக, கஞ்சத்தனம் செய்கின்ற பெண்ணாக இருக்கிறாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் சொல்கிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள். சஹாபாக்களை பார்த்து, இதன் ஃபமா கைருஹா, நீங்கள் சொல்கிறீர்களே இரவெல்லாம் தொழுகிறாள், பகலெல்லாம் நோன்பு வைக்கிறாள், நல்ல பெண் என்று சொல்கிறீர்களே, அந்த பெண்ணிடத்தில் உலோபித்தனம், எச்சித்தனம், கஞ்சத்தனம் இருக்கின்ற காரணத்தினால் எப்படி அந்த பெண்ணை நல்ல பெண் என்று நாங்கள் சொல்ல முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்று இந்த சமுதாயத்திலே, இன்று இந்த நாட்டிலே குடும்பங்களுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில், சகோதரர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிணக்குகள், பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணங்களை நாங்கள் பார்த்தால் அதனுடைய ஆரம்பம் கஞ்சத்தனமாக இருக்கிறது, உலோபித்தனமாக இருக்கிறது. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலோபித்தனம் உள்ள உலோபிகளை, கஞ்சர்களை ஒரு கூட்டத்துக்கு தலைவராக, ஒரு ஊருக்கு தலைவராக, ஒரு நாட்டுக்கு தலைவராக, ஒரு சமூகத்துக்கு தலைவராக நியமிக்க கூடாது. கஞ்சர்கள், உலோபிகள் சமூக தலைவர்களாக வரக்கூடாது. ஏன்? அந்த கஞ்சன், அந்த உலோபி தனக்கே செலவழிக்க மாட்டார், தன்னுடைய நோய்க்கே மருந்து செய்ய மாட்டார், தன்னுடைய பசிக்கே சாப்பிட மாட்டார். அவர் எப்படி சமூகத்தின் மீது அக்கறை கொள்வார்? சமூகத்தின் பிரச்சனைகளையும், இடர்களையும், துன்பங்களையும், கஷ்டங்களையும் உணரக்கூடிய ஒருவராக ஒரு உலோபி கஞ்சன் இருக்க மாட்டார் என்ற காரணத்தினால் உலோபிகள் சமூக தலைவர்களாக வருவதை கூட நபி அவர்கள் அங்கீகரிக்கவில்லை, அமீர்களாக நியமிக்கப்படுவதை அங்கீகரிக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு சலீமா என்று சொல்கின்ற மதீனாவிலே வாழ்ந்த மிக முக்கியமான அன்சாரி சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், மன் சையிதுக்கும், உங்களுடைய தலைவர் யார்? உங்களுடைய தலைவரை பற்றி சொல்லுங்கள். பனு சலீமா வாசிகள் சொன்னார்கள், சையிதுனா அல் ஜத் இப்னு கைஸ், எங்களுடைய தலைவருடைய பெயர் ஜத் இப்னு கைஸ். அவர் நல்ல மனிதர் யா ரசூலல்லாஹ், ஆனால் அவரிடத்திலே காணப்படுகின்ற படுமோசமான தன்மை என்ன தெரியுமா? அவர் ஒரு கஞ்சன், அவர் ஒரு உலோபி என்று பனு சலீமா வாசிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துட்டு வருகிறார்கள். இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அந்த ஜத் இப்னு கைஸுடைய தலைமைத்துவ பொறுப்பை உடனடியாக நிராகரிக்கிறார்கள், பதவி நீக்கம் செய்கிறார்கள். சொன்னார்கள், இன்றிலிருந்து உங்களுடைய தலைவர் ஜத் இப்னு கைஸ் அல்ல, அம்ரு இப்னு ஜமூஹ். அம்ரு இப்னு ஜமூஹ் அவர்தான் நொண்டி சஹாபி, ஊனமுற்ற சஹாபி. அம்ரு இப்னு ஜமூஹை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு சலீமா வாசிகளுடைய சமூக தலைவராக நியமித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு குடும்ப தலைவர், பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு தகப்பன், மனைவியை திருமணம் செய்த கணவன் எப்போது கஞ்சனாக மாறுகிறானோ, உலோபியாக மாறுகிறானோ, அங்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றது. இன்று உலக மட்டத்திலே, இன்று உலக மட்டத்திலே அதிகமாக ஏற்படுகின்ற குடும்ப பிரச்சனைகளுக்கான பின்னணி, அதனுடைய காரணம் என்னவென்றால், விவாகரத்துக்களுக்கான அதிகமான காரணம் என்னவென்றால், அங்கு ஆண்களுடைய தரப்பில் ஆண்கள் மீது சுமத்தாட்டப்படுகின்ற மிகப்பெரிய குற்றம் என்னவென்றால், அவர்கள் செலவுக்கு பெண்களுக்கு கொடுப்பது கிடையாது, செலவழிப்பது கிடையாது. உலோபிகளாக இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுடைய கல்விக்கு, பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்கு என்னுடைய கணவன் செலவழிக்காத காரணம்தான் எங்களுடைய குடும்ப பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் என்பதை பெண்கள் அவர்களுடைய தரப்பிலிருந்து முன்வைக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே குடும்ப பிரச்சனைக்கு அடிப்படை பெற்றோர்கள் திருமணம், தங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பேசுகின்ற நேரத்திலே கணவனிடத்திலே பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. இஸ்லாம் சொல்கிறது, அந்த கணவன் என்னுடைய மகளுக்கு கணவனாக வருகின்ற அந்த ஆண், அவர் ஒரு கொடையாளியாக, சேவைக்கு செலவழிக்கின்ற ஒருவராக இருக்கிறாரா என்பதை பார்க்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எப்போது உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் கணவர்களை தேடுகின்ற போது சில நேரத்தில் செல்வந்தர்களை தேடுவீர்கள். அவரிடத்திலே பணம் இருக்கிறது, அவரிடத்திலே வாகனம் இருக்கிறது, அவரிடத்திலே கடை இருக்கிறது, அவரிடத்திலே சொத்து பத்துக்கள் இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு விடயத்தை மறந்து விடுகிறார்கள், செல்வம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, அந்த செல்வத்தையும் சொத்தையும் அவர் வெறுமனே சேர்த்துக் கொண்டிருக்கிறாரே தவிர, பெருக்கிக் கொண்டிருக்கிறாரே தவிர, ஒரு கடையை இரண்டு கடையாக ஆக்கிக் கொண்டிருக்கிறாரே தவிர, ஒரு வாகனத்தை இரண்டு வாகனமாக மாற்றிக் கொண்டிருக்கிறாரே தவிர, அவர் தேவைக்கு சாப்பிடுகிறாரா இல்லையா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். நோய்க்கு மருந்து செய்கிறாரா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். செல்வத்தை பார்த்து பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற பெற்றோர்களே, வெறும் செல்வத்தை மாத்திரம் நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே திருமண வாழ்க்கையிலே பரக்கத் இருக்காது, சோதனையாக இருக்கும், தரத்திரியமாக இருக்கும். இதனால் தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், லா துஸப்பிஜு பனாதிக்கும் பஹீலா, உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு கஞ்சனை உலோபியை கணவனாக ஆக்கிவிடாதீர்கள், உலோபியை திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். ஏன், அவன் அவனுக்கே செலவு செய்யாதவனாக இருக்கின்ற போது எப்படி மற்றவர்களுக்கு அவன் செலவு செய்வான் என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு உணர்த்துகிறார்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன், ஏன் தெரியுமா, உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலே அழிவுகள் ஏற்பட்டது, பிளவுகள் ஏற்பட்டது, பிரச்சனைகள் ஏற்பட்டது, அவைகளுக்கான அடிப்படை காரணம் உலோபித்தனம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், அமரஹும் பில் கதீஅதி ஃபகதஉ, உலோபித்தனம் என்ன செய்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல குடும்பங்களை பிரித்து விட்டது உலோபித்தனம். தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில் இருக்கின்ற உறவை துண்டித்து விடுகிறது, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கின்ற உறவை துண்டிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று வாலிபர்களை எடுத்துக்கொண்டால், வாலிப பருவத்தில் தமது பெற்றோரை கண்களை போன்று பார்ப்பார்கள். திருமணம் செய்துவிட்டால் சில போது கண்களை போன்று பார்த்த பெற்றோர்களை ஒதுக்கி இடையிலே கண்ட பெண்ணை மதித்து பெற்றோருக்கு செய்கின்ற உபகாரங்களை மறந்து விடுகிறார்கள். அங்கு சோதனை ஆரம்பிக்கிறது. பெற்றோருக்கு கொடுத்தவர்கள், பெற்றோரோடு சேர்ந்து நடந்தவர்கள் எப்போது தொடர்பை துண்டித்து விடுகிறார்களோ அங்கு அழிவு ஏற்படும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சில நேரத்திலே பிள்ளைகளை பெற்றெடுக்கின்ற போதும், பிள்ளைகள் ஒருவருக்கு அதிகமாக பிள்ளைகள் கிடைப்பதும் ஒருவரை கஞ்சனாக மாற்றிவிடுகிறது. மனைவியை கண்ட மனிதன் கஞ்சனாக மாறுகிறான். பெற்றோருக்கு செய்கின்ற, உறவினர்களுக்கு செய்கின்ற, சமூகத்துக்கு செய்கின்ற கடமைகளையும் உரிமைகளையும் மறந்து விடுகிறார். பிள்ளைகள் கிடைத்தவுடன் முழுதாக மறந்து விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே இருக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா நபி அவர்களுடைய அன்பு பேர குழந்தைகள் ஓடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த இரண்டு குழந்தைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி அணைத்து முத்தமிட்டு சொன்னார்கள், இன்னல் வலத மபுஹலா மஜ்பனா மஹ்தனா சொன்னார்கள். சில நேரத்திலே குழந்தைகள் ஒரு சோதனைகளாக மாறிவிடுவார்கள். ஏன்? இந்த குழந்தைகள் தான் ஒரு மனிதனை கஞ்சனாக மாற்றிவிடுகிறார்கள், ஒரு மனிதனை கோழையாக மாற்றிவிடுகிறார்கள். அதே மனிதனை அவனுடைய கவலைக்கு காரணமாக, அவனுடைய சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் காரணமாக இந்த பிள்ளைகள் சில நேரத்திலே மாறிவிடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு பேர குழந்தைகளை முத்தமிடுகின்ற நேரத்திலே சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனிடத்திலே கெட்ட தன்மைகள் அதிகமாக இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த கெட்ட தன்மைகளில் ஷர்மா ஃபில் இன்சான், மனிதனிடத்திலே காணப்படுகின்ற மிக மோசமான தன்மை, நான் காண்கின்ற மிக மோசமான பண்பு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலோபித்தனம் கஞ்சத்தனம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சில நேரத்தில் ஒரு மனிதன் நரகம் செல்றதுக்கு காரணம், சில நேரத்தில் அவன் நரக வேதனையை அனுபவிப்பதற்கு காரணமாக உலோபித்தனம் மாறிவிடுகிறது. நரகவாசிகள் நரகத்திலே இருப்பார்கள். அல்லாஹ் கேட்பான், மஸலக குந்தி சகாரம், ஏ மனிதர்களே, நீங்கள் நரகம் வருவதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் கேட்பான், காரணத்தை அறிந்த ரப்பு கேட்கிறான், மஸலக குந்தி சகாரம், ஏன் நரகத்துக்கு வந்தீர்கள்? அவர்கள் முதலாவது சொல்வார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், யா அல்லாஹ், நாங்கள் உலகத்தில் தொழவில்லை, தொழுகை இல்லை என்ற காரணத்தினால் சில பேர்கள் நரகம் செல்வதை போன்று இன்னும் சிலர் தொழுதும் நரகம் போவார்கள், நோன்பு பிடித்தும் நரகம் போவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இரண்டாவது நரகவாசிகளில் சில பேர்கள் சொல்வார்கள், ஒரு சாரார் சொல்வார்கள், நாங்கள் தொழவில்லை, நரகம் வந்து விட்டோம். இன்னும் ஒரு சாரார் சொல்வார்கள், வளம் நகுமுள்ள, நாங்கள் உலகத்திலே வாழ்கின்ற போது நல்ல அமல்களை செய்தோம், ஆனால் எங்களுடைய உள்ளத்தில் இருந்த உலோபித்தன்மை, கஞ்சத்தன்மை, உலோபித்தன்மை எங்களை நரகத்துக்கு சேர்த்து விட்டது, யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள். ஏன்? அந்த கஞ்சத்தனத்தின் விளைவாகத்தான் ஏழைகளுக்கு கொடுக்கின்ற உரிமைகளையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நாங்கள் செய்யவில்லை, அதுதான் நான் நரகம் வருவதற்கு காரணம் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள். அந்த காரணத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இதனால் தான் நான் சொன்னேன், ஆறு சூராக்களில் ஏழு இடங்களில் அல் குர்ஆனில் அல்லாஹ் கஞ்சத்தனத்தை பற்றி எச்சரிக்கை செய்கின்றான், கஞ்சத்தனத்தை பற்றி எச்சரிக்கை செய்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஞ்சத்தனத்துடைய விபரீதத்தை சொன்னார்கள், தலாசத்தும் யுபிதுஹுல்லாஹ், மூன்று மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது, மூன்று மனிதர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை பற்றி உலகத்திலே வாழ்கிறார்கள் சொன்னார்கள். முதலாவது மலிக்கும் கந்தாப், மனிதர்களுக்கு பொய் வாக்குறுதிகளை வாக்களிக்கின்ற அரசியல்வாதி, பொய்யான வாக்குறுதிகள், பொய் சொல்கின்ற சமூக தலைவன், பொய் சொல்கின்ற நாட்டு மன்னன், பொய் சொல்கின்ற குடும்ப தலைவன், தன்னுடைய கையிலே ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு பொய் சொல்கின்ற ஒரு சமூக தலைவனுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது, அல்லாஹ் அவர் மீது கோபித்துக் கொள்கிறான். நபி அவர்கள் சொன்னார், முதலாவது மனிதன், இரண்டாவது சொன்னார்கள், ஆயினுல் முஸ்தக்பிர், இரண்டாவது மனிதர் யார் என்றால், அவரிடத்தில் பணம் இல்லை, வசதி வாய்ப்பும் இல்லை, ஆனால் மக்களுக்கு மத்தியிலே நான் ஒரு செல்வந்தன், பணக்காரன் என்று பெருமை பேசுகின்ற ஒரு மனிதன். தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை புகழுக்காக மற்றவர்களுக்கு சொல்கின்ற மனிதன், தன்னிடத்தில் இல்லாத சொத்து பத்துக்களை என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற மனிதன். இரண்டாவது, மூன்றாவது சொன்னார்கள், கனியும் வகையில் ஒரு செல்வந்தன் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தான், காணி பூமிகளை கொடுத்திருந்தான், ஆனால் உலகத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான், ஆனால் அவருடைய உள்ளத்தில் செலவழிக்கின்ற தன்மையை அல்லாஹ் கொடுக்கவில்லை. செல்வம் படைத்த உலோபி அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு கிடைக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்று உலகத்தில் சில பேர்கள் ஏழைகளாக வாழ்கிறார்கள், ஆனால் உலகத்தை அனுபவித்துக் கொண்டு போகிறார்கள், கிடைத்ததை எடுத்து உலகத்தை அனுபவிக்கிறார்கள். இன்னும் சில பேர் உலகத்தில் செல்வந்தர்களாக வாழ்கிறார்கள், உலகத்தை தேடிக்கொண்டே போகிறார்கள், உலகத்தை நேசித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஏழைகளாக மறந்திருக்கிறார்கள். ஏழைகளாக வாழ்ந்தவர்கள் செல்வந்தர்களாக வாழ்ந்துவிட்டு மரணிக்கிறார்கள். இன்னும் சில பேர் செல்வந்தர்களாக வாழ்கிறார்கள், ஏழைகளாக மரணிக்கிறார்கள். ஏன்? தேடியதை அவர்கள் அனுபவிக்கவில்லை, சம்பாதித்ததை தேவைக்கு செலவழிக்கவில்லை. மரணித்தவுடன் யாருக்கோ அந்த சொத்து பத்துக்கள் போய்விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஸஹீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபியிடத்திலே வருகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய அல் ஹாக்குமுத் தகாதுர் என்ற ஒரு சூராவை ஓதிக்கொண்டிருந்தார்கள். சொத்துக்களை சேர்ப்பது, பொருளாதாரத்தை மாத்திரம் இலக்கு வைத்து பொருளாதாரத்தை பெருக்குவது மனிதனை அழித்து விட்டது என்ற அந்த சூராவை நபி அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். ஓதி முடித்தவுடன் சஹாபாக்களை பார்த்த நபி அவர்கள், எப்படி ஒரு மனிதன் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். உண்மையான சீமான், உண்மையான செல்வந்தன் யார் என்பதை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்த ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள் நபி அவர்கள், இந்த உலகத்திலே மனிதன் யகூல் இப்னு ஆதம் மாலி மாலி, மனிதன் சொல்கிறான், இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய கடை, என்னுடைய காணி, என்னுடைய பூமி என்று மனிதன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், மனிதனே, உனக்கு உலகத்தில் சொந்தமானது மூன்றே மூன்று விடயங்கள் தான், மற்றவைகள் உனக்கு சொந்தமானது அல்ல. நீ மரணித்தால் அதை கொண்டு போக முடியாது, உன்னுடைய காசு பணங்களை உன்னுடைய கபரிலே சேர்க்க முடியாது. சொன்னார்கள் மூன்று விடயங்களை. அவர் சொன்னார்கள், பஹல்ல கயபன ஆதம் இல்லாம அக்கல் தவறை, மனிதனே, நீ உலகத்தில் இவ்வளவு காலமாக எதை சாப்பிட்டாயோ அந்த சாப்பாட்டின் மூலம் என்ன ஆரோக்கியம் என்ன சக்திகள் உனக்கு கிடைத்ததோ அது உனக்கு சொந்தமானது, நீ அனுபவித்தது. எனவே தேவை வருகின்ற போது செலவழிக்க வேண்டும், மனம் விரும்புகின்ற உணவுகளை ஹலாலாக இருந்தால் சாப்பிட வேண்டும், காசுகளை பதுக்க கூடாது. இரண்டாவது சொன்னார்கள், இல்லாம அளவிட்டே, நான் இப்படி அழகான இஸ்லாம் அங்கீகரித்த ஆடைகளை அணிய வேண்டும் என்று உனது மனம் சொல்கிறதா? உன்னிடத்தில் வசதி இருக்கிறதா? நீ உலோபித்தனம் பட வேண்டாம், அதை வாங்கி நீ உடுத்துவிடு. எதை நீ உலகத்தில் உடுத்து கிழித்தாயோ, உடுத்து அனுபவித்தாயோ, என்ஜாய் பண்ணினாயோ, உலகத்தில் இன்பம் அடைந்தாயோ, அதுதான் உனக்கு சொந்தமானது. மூன்றாவது சொன்னார்கள், நாம் மறந்துவிடக் கூடாத ஒரு விடயம், உலகத்தில் அனுபவிப்பதற்காக சாப்பிடுகிறாய், குடிக்கிறாய், ஆடைகளை அணிகிறாய் மனிதனே, மூன்றாவது ஒரு விடயம் இருக்கிறது, உனது பணத்தின் மூலம் உனது சொத்து செல்வங்களின் மூலம் நீ செய்கின்ற மூன்றாவது ஒரு கடமை இருக்கிறது, அதுதான் மறுமையின் வங்கி. இல்லாம இந்த உலக வாழ்க்கையில் மறுமையில் ஒரு வாழ்வு இருக்கிறது, இன்பம் சந்தோஷம் நிம்மதி இவைகளை உள்ளடக்கிய ஒரு மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீ நினைத்து உலகத்தில் நீ செய்த தான தர்மங்கள் உலகத்தில் சேர்த்து வைத்ததல்ல, மறுமைக்காக இந்த உலகத்தில் நீ செய்த கொடைகளும் தான தர்மங்களும் தான் உனக்கு தந்த மனிதனே, நீ சேர்த்து வைத்துவிட்டு மரணிப்பது உனக்கு அல்ல, உன்னுடைய மரணத்துக்கு பின்னால் வேறொருவருக்கு அது போய்விடும் என்று சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் பணத்தை எவ்வாறு பணத்தோடு எவ்வாறு குழங்க வேண்டும், உலகத்தை எவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்ற தத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் செலவழிக்காமல் பதுக்குவது, அதனை நாங்கள் முடக்கி வைப்பது, அதனை நாங்கள் அனுபவிக்காமல் சேர்த்து வைப்பது, அதில் அல்லாஹ்வுடைய உதவியும் வரக்கத்தும் கிடைக்காது என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா நபியிடத்திலே வந்து கேட்கிறார்கள், கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் நாங்கள் கொடை வள்ளல்களாக உலகத்தை அனுபவிப்பதற்காக சேகரித்து வைக்காமல் நாங்கள் நன்றாக ஏழைகளுக்கும் கொடுத்து நாங்களும் அனுபவித்து விட்டு மூத்தாகினால் எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் எங்களுடைய சொத்துக்களையும் பரம்பரையையும் அல்லாஹ் பாதுகாப்பான். இதற்கு ஒரு உதாரணம், அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நண்பர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடைய மகள் நபியிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவன் ஜுபைர் ஒரு ஏழை சஹாபன், செல்வந்தர் அல்ல. அந்த ஜுபைர் எனக்கு செலவுக்கு பணம் தருகின்ற போது நான் செலவழித்து விட்டு கொஞ்சம் பணங்களை சேகரித்து வைத்திருக்கிறேன், இந்த சேகரிக்கக்கூடிய பணத்தை நான் ஏழைகளுக்கு செலவழிக்கவா, ஏழை குடும்பத்தை சார்ந்தோர் பண்பணி கேட்கிறார். செலவுக்கு தருகின்ற பணத்தை நான் சேகரித்து வைத்திருக்கிறேன், தேவைகள் போக மிஞ்சி இருக்கிறது, இதை நான் மற்றவர்களுக்கு செலவழிக்கவா என்று கேட்கிற நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழை பெண்ணை பார்த்து சொன்னார்கள், ஆதி வலா தூக்கி ஃபயூகா அலைக், சொன்னார்கள், பெண்ணே மிஞ்சியதை நீ செலவழித்து விடு, சேர்த்து வைத்து விடாதே, முடக்கி விடாதே, பறித்து விடாதே, அதில் ஏழைகளுக்கு செய்கின்ற கடமைகளை செய்துவிடு, கொடுத்து விடு, அனுபவித்து விடு, நீ சேர்த்து வைத்தால் அது அழிந்துவிடும், நீ சேர்த்து விட்டால் உலகத்தில் உன்னுடைய சொத்துக்களை பத்துக்களை நீ பதுக்கி வைத்தால் அல்லாஹ் அவனுடைய ரிஸ்கையும் பதுக்கி விடுவான், பரக்கத்துடைய கதவை அல்லாஹ் மூடி விடுவான். கண்ணியமான சகோதரர்களை அந்த பெண்மணி செலவழித்தார்கள், செலவழித்தார்கள், கிடைத்ததை செலவழித்தார்கள், உலோபித்தனம் படவில்லை. அல்லாஹ் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துக்கு பின்னால் ஹிஜாஸுடைய மிகப்பெரிய செல்வந்தனாக அவருடைய மகன் அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் மாற்றி விட்டான். ஏழை குடும்பம் செலவழித்தது, அல்லாஹ் அந்த குடும்பத்தை அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் செல்வந்த குடும்பமாக மாற்றினான். சில செல்வந்தர்கள் முடக்கி வைத்தார்கள், பதுக்கி வைத்தார்கள், செலவழிக்கும் இடத்தில் செலவழிக்கவில்லை, அவர்களுக்கும் செலவழிக்கவில்லை, ஏழைகளுக்கும் கொடுக்கவில்லை, மரணத்துக்கு பின்னால் சொத்துக்களும் அழிந்து விடுகிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வரக்கத்தை இழந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாள் காலையிலும் இரண்டு மலக்குமார்கள் உலகத்துக்கு வந்து இரண்டு துஆக்களை செய்கிறார்கள். முதலாவது ஒரு மலக்கு துஆ செய்கிறார், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலபா, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் யாரெல்லாம் செலவழிப்பார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் செலவழித்ததற்கான பரிகாரத்தை கொடுத்து விடு, இன்னொரு வழியில் அவர்களுக்கு உதவி செய்து விடு, அவர்களுக்கு வரக்க செய்து விடு. மலக்கொன்று துஆ செய்கிறார், அதே நேரத்தில் மற்ற மலக்கு சாபம் இடுகிறார், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலபா, யா அல்லாஹ், யாரெல்லாம் உலகத்தை தேடி சேகரித்து செலவழிக்காமல் அனுபவிக்காமல் முடக்கி பதுக்கி வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் சேகரித்து வைத்தவைகளையும் அழித்துவிடு. மலக்கும் ஒருவர் வதுவா செய்கிறார், இன்னும் ஒரு மலக்கு ஆமீன் சொல்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் கிடைத்ததை தேவைகள் வருகின்ற போது செலவழிப்போம், உலகத்தில் அனுபவிப்போம், ஹலாலாக செலவழிப்போம் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு செய்கின்ற கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து ஏழைகளுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய கடமைகளையும் செலுத்துவோம். உள்ளத்தில் இருந்து இந்த உலகத்திலே நாங்கள் நீக்க வேண்டிய ஒரு பண்புதான் உலோபித்தனம், உலோபித்தனத்தை நீக்கிவிடுவோம். குர்ஆன் சொல்கிறது, ஃபவுலாயிகஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் உலகத்திலும் ஈமான்களாக செல்வத்தோடு வாழ்வார்கள், மனநிறைவோடு வாழ்வார்கள், மறுமையிலும் அவர்கள் சுவர்க்கம் செல்வார்கள் என்று ஜன்னத்து அதின் என்ற விசேடமான சுவர்க்கத்துக்கு உலகத்திலே வாழ்ந்த கஞ்சர்களுக்கு செல்ல முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஜன்னத்து அதின் என்று ஒரு சுவர்க்கம் இருக்கிறது, அழகான சுவர்க்கம். கஞ்சர்கள் உலோபிகள் சுவர்க்கம் சென்றாலும் ஜன்னத்துல் அதினுக்கு அவர்களுக்கு போக முடியாது. அந்த இன்பத்தையும் அல்லாஹ் உலோபிகளுக்கு அல்லாஹ் பறித்து விடுவான். எனவே வல்லநாயகன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் கிடைத்த கொஞ்சமாக இருந்தாலும் அதை அனுபவித்து முறையாக செலவழித்து செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் முறையாக செய்து சுவர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. யாழ்லங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்லங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்ல இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவாயாக.